சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. அன்பு நேயர்களே, பாலின் தரம் கண்டறிதல் பற்றி சென்ற நிகழ்ச்சியில நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில பால் மற்றும் அதிலிருந்து பெறக்கூடிய தயிர் நெய் ஆகியவற்றின் தரம் கண்டறிதல் பற்றி விளக்கமா பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் கோவை சரவணம்பட்டி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள். நண்பர்களே, நம்ம தினம் டிவி பாக்குறோம், ரேடியோ கேட்கிறோம், நாளிதழ்கள் வாசிக்கிறோம், நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா பாலுக்கு ஏகப்பட்ட விளம்பரம் இருக்குது. சந்தையில தினம் ஒரு ரக பால் வந்து அறிமுகமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்து வீட்டுல மாடு வச்சிருப்பாங்க, கறந்து குடிச்சிட்டு இருந்தோம். இப்ப ஸ்கிம்டு மில்க்னு வருது, பாஸ்டரைஸ்ட் மில்க்னு வருது. வீட்லயே பாதுகாக்கலாம், வெளியே பாதுகாக்கலாம். நாள் கணக்க மாதக்கணக்கா பாதுகாக்கப்பட்ட பாலை கூட வாங்கி நம்ம உபயோகிக்கலாம் அப்படின்லாம் வந்து கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் உண்மை? இதை கேள்விப்பட்டிருக்கு அதே நேரத்துல பால்ல கலப்படம் அதிகமாயிட்டு வர்றதையும் நம்ம கேள்விப்படுறோம். யூரியா சேர்க்கிறாங்க, அப்புறம் மாவு பொருட்கள் சேர்க்கிறாங்க, அதையும் நம்ம கேள்விப்படுறோம். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கும் பயமா இருக்குது. ஒரு சாரார் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன்ஸ் என்ன சொல்றாங்க, பால் வந்து கண்ணுக்குட்டிக்காக படைக்கப்பட்டது, மனிதர்களுக்காக இல்லை அப்படின்ட்டு அதையும் சொல்றாங்க. ஒரு 40 வயசு கடந்த லேடிஸ் என்ன சொல்றாங்க, முட்டு வலி, கை வலி, கால் வலின்னு டாக்டர்ஸ்ட்ட போனா பால் நீங்க எவ்வளவு சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மள ரொம்ப குழப்பிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் எரும மாட்டு பால் குடிச்சா நல்லது அப்படிங்கிறாங்க. ஒரு சாரார் வந்து மாட்டுப்பால் தான் குடிக்கணும்ன்றாங்க. தோடர்கள்லாம் பாத்தீங்கன்னா எருமைப்பால். அண்ணல் காந்தியடிகள் நாட்டுப்பால் பருகுனது எல்லாருக்குமே தெரியும். பால் போல மனசும்பாங்க, ஆனா பால்ல இவ்வளவு கலப்படமும் நம்மளுக்கு ரொம்ப குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இதை தெளிவு செய்யறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க டாக்டர் சிவகுமார் அவர்கள். அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கங்க. வணக்கம்.
சோமேட்டிக் செல் கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க, அது கம்மியா இருந்தா நல்லதுன்றாங்க, அது என்ன, அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
பால் வந்து இப்ப மடியில உற்பத்தி ஆகுதுங்க. இந்த பாலை வந்து உற்பத்தி பண்ணும் பொழுது அந்த மடிக்குள்ளார காம்பு வழியில ஏதாவது நோய் கிருமிகள் உள்ள போச்சுன்னா, இந்த நோய் கிருமிகள் உள்ள போனதுக்கு அப்புறமா பால் மடியில இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுக்குள்ளார இருக்கிற ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். இந்த வெள்ளை அணுக்கள் பால் இருந்து வந்து பால் மடியில் இருக்கிற அந்த பஞ்சு போல் இருக்கிற திசுக்களுக்கு வரும். இந்த திசுக்களை வந்து இந்த பாக்டீரியாக்கள் பாதிப்படையாம அந்த பாக்டீரியாவை கொள்றதுக்காகத்தான் இந்த வெள்ளை அணுக்கள் வருது. இதுதான் அந்த சோமேட்டிக் செல்ஸ்ன்னு சொல்றது. சாதாரணமா பால் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே நார்மலா பாலாத்தான் வெளியில வந்துட்டு இருக்கும் மடியில இருந்து. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த பால்ல இருக்கிற சோமேட்டிக் செல்ஸ் லியூகோசைட்ஸ் வந்து வெளியில வந்து இந்த பால்ல இருக்கிற பாக்டீரியாக்களை கொல்றதுக்கு வந்து அங்க உள்ள வந்து ஒரு போர் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப எப்பெல்லாம் அந்த சோமேட்டிக் செல் கவுண்ட் பால்ல அதிகமாகுதோ அப்போ அந்த உள்ள மடிக்குள்ளார பால் உற்பத்தி ஆகுற இடத்துக்குள்ளார பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருதுன்னு அர்த்தம். பால் வந்து இயற்கையா நார்மலா தான் வெளியில வந்துட்டு இருக்கோம். இதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா, அதாவது உள்நிலை மடிநோய்னு சொல்லுவோம். அதாவது மடிநோய்ங்கிறது வந்து பால் வந்து திரிதிரியா வெளியில வர்றது, மடி வந்து பெருத்திருக்கும், சூடா இருக்கும், மடியில இருந்து பால் கறக்க முடியாது, இல்ல பால் வராது, இல்ல திரிதிரியா தயிர் மாதிரி வரும். ஒருத்தர் சொல்லுவார் சந்தக மாதிரி பால் வந்ததுன்னு சொல்லி. இது வந்து ரொம்ப முற்றிய நிலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர் மாதிரி வந்து அந்த மடியே வந்து கல்லு மாதிரி ஆயிரும், ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் இல்லாம மாடு இயற்கையாகவே நார்மலா நல்லபடியா இருந்து தீவனம் உட்கொண்டு பாலும் இயற்கையா நல்ல முறையில வெளியில வரும்பொழுது எப்பெல்லாம் அந்த சோமேட்டிக் செல் கவுண்ட் அதிகமா இருக்குதோ அப்ப உள்நிலை மடிநோய் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நாங்க வந்து கலிபோர்னியா மாசைட்டிஸ் டெஸ்ட்னு சொல்லி ஒரு இருக்கு. ஒரு 10-20 மாடுகள்லாம் வச்சிருக்கிறவங்க மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாட்டை உள்நிலை மடிநோய் இருக்கான்னு அவங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அந்த கலிபோர்னியா மாசைட்டிஸ் ரியேஜென்ட்னு ஒரு சொட்டு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காம்பில் இருந்து ஒரு சொட்டு பாலை எடுத்து அதை கலக்கும் பொழுது நம்ம இந்த வெள்ளத்தை வந்து காய்ச்சி பாகா வந்து ஏதாவது பலகாரம் தயாரிக்கும் பொழுது கம்பிப்பதம் வர்றதுக்காக பார்ப்போம். அந்த மாதிரி ஏதாவது நூல் மாதிரி வந்ததுன்னா அந்த சோமேட்டிக் செல் கவுண்ட் அதிகமா இருக்கு. நூல் மாதிரி வருதுன்னா அந்த பாலில் பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, சோமேட்டிக் செல் கவுண்ட் அதிகமா இருக்கு, உள்நிலை மடிநோய் அதிகமா இருக்கு, பால் உற்பத்தி குறைஞ்சுகிட்டு இருக்கு, இந்த மாட்டுக்கு மடிநோய் வர்ற வாய்ப்புகள் அதிகம். இதையெல்லாம் நம்ம எளிதா கண்டறிய முடியும். அதனால சோமேட்டிக் செல் கவுண்ட்ங்கிறது வந்து மடிநோய் வரப்போகுது, மடியில வந்து நோய் இருக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான அறிகுறி. கண்டிப்பா அப்ப சோமேட்டிக் செல் கவுண்ட் அதிகமா இருக்கிற பாலும் வந்து உண்மையிலேயே நல்ல பால் இல்லைன்னு அர்த்தம்.
இப்போ கறவை மாடுகளுக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டு அதுக்கு மருந்து மாத்திரை ஊசி போடும்போது அதாவது மாத்திரைகள் மருந்துகளோட தாக்கம் வந்து பாலில் இறங்கிடும். பொதுவாக எத்தனை நாளைக்கு அந்த தாக்கம் இருக்கும், அந்த பாலை வந்து நம்ம உட்கொள்றது நல்லதா?
சாதாரணமாக வந்துங்க கால்நடைகளுக்கு குறிப்பாக மாடுகளுக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் நோய் தாக்கம் இருக்கும். மடி நோய் வருது, இல்லை ஏதாவது ஒரு நுண்ணுயிரினாலேயோ இல்லை நச்சுயிரினாலேயோ நோய்கள் வரும்பொழுது அதற்கு வந்து அந்த உயிர் வலி எதிர்ப்பு மருந்துகள் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை போடுறது, ஆன்டி பாக்டீரியல் அதாவது நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்தும் மருந்துகளை போடுறது வந்து சாதாரணமாக நடைமுறையில் இருக்கிற வைத்திய முறை தான். ஆனால் அது பாலில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எப்போ வந்து நாம் இந்த மருந்துகளை பயன்படுத்தினோம், அந்த மருந்துகளுக்கு மாட்டுடைய உடல் இருந்து சுத்தமாக வெளியில வரக்கூடியதுக்கு எத்தனை நாட்கள் ஆகுதுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ ஒரு மாட்டுக்கு மடிநோய் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அந்த மடிநோய் இருக்கிற மாட்டுக்கு காம்பு வழியில அந்த மருந்துகளை நாம செலுத்தும் பொழுது அந்த காம்பில் இருந்து வரக்கூடிய பாலை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பாலை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது வந்து விவசாயிகளுக்கு புரியணும். விவசாயிகள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா காம்புல வந்து மருந்துகள் செலுத்தப்பட்ட உடனே பால் இயற்கையா நார்மலா ஆயிடுச்சுன்னா அந்த பாலை உடனே மற்ற பால் கூட கலந்துருவாங்க. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கலாம், குறிப்பா வீடுகள்ல நீங்க பால் வாங்கி அந்த பாலை வந்து உறைமூர் ஊத்தி தயிரா மாத்தும் பொழுது சில பால் வந்து தயிரா வந்து உறையாது. தயிர் ஆகல பால் அப்படிங்கும் பொழுது அந்த பால் மடிநோய் வந்த மாடு அல்லது ஏதாவது மருந்துகள் கொடுக்கப்பட்டு அந்த மருந்துகள் அந்த பால் வழியாக வந்து அந்த பாலை நாம காய்ச்சி உறை ஊட்டும் பொழுது அந்த உறைமோரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அழிச்சு தயிராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் போயிருது. அதனால இது ஒரு வித்தியாசமான இது நீங்க பார்க்கலாம் சில இடத்துல. அப்ப நீங்க அந்த பால் கொடுக்கக்கூடியவங்க கிட்ட கேட்கும் பொழுது ஆமாங்க மாட்டுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நோய்கள் இருந்துதான் மருந்துகள் பயன்படுத்தினீங்களாங்கிற தெரியும். இதை பொறுத்து கண்டிப்பா விவசாயிட்டு ஒரு விழிப்புணர்வு வேணும். என்னன்னா கண்டிப்பா இந்த மருந்துகள் பாலுக்கு போகக்கூடாது. நம்ம வந்து ஒரு 2-3 நாட்கள் கண்டிப்பாக எந்த நோய்க்கோ இல்லை எத்தகைய நம்ம மருந்துகளை பயன்படுத்தணுமோ அந்த மருந்துகளுக்கு உண்டான அந்த வெளிவரதுக்கான முழுமையான காலம் அதுக்கப்புறமா தான் வந்து அந்த பாலை வந்து நம்ம பருகிறதுக்காக இல்லை விற்பனைக்காக பயன்படுத்தணுங்கிறது விவசாயிகளுக்கு கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு வேணும்.
நல்லதுங்க டாக்டர். இப்ப பால்ல நிறைய வகையில கலப்படம் பண்ணப்படுது. பால் அதாவது அதுல வந்து கஞ்சியை சேர்க்கிறாங்கன்றாங்க, யூரியா சேர்க்கிறேன்றாங்க, பால் கறக்கும் போதே நுரைச்சிட்டு வருதுன்னு கூட, வாஷிங் பவுடர் கூட சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. எந்தெந்த வகையில கலப்படம் செய்யப்படுது, அதை எப்படி நம்ம கண்டறியுது? அதாவது இந்த கஞ்சி தண்ணீர் கலக்கிறதெல்லாம் இருக்குல்ல, கொழுப்பு சத்து, இதெல்லாம் விளக்கமா சொல்லுங்களேன்.
அதாவது வந்துங்க பால்ல வந்து கலப்படம் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து தண்ணீர் கலப்படம்ங்கிறது ரொம்ப எளிது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப எளிதா சொல்றது வந்து ஒண்ணு, அது வந்து பால்காரர்கள் குறிப்பா வந்து கிராமங்கள்ல வந்து பாலை கறந்து வரும் பொழுது எடக்கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பேசும்போது வழக்கமா சொல்லுவாங்க 1 லிட்டர் பாலுக்கு 100 மில்லி தண்ணி ஊத்தாம எப்படிங்க பாலை வந்து நாம விற்பனை செய்யறது, அந்த தண்ணியில தானே நம்மளுக்கு 100 மில்லியில தானே லாபம்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க போய் தோட்டம் தோட்டமா கறந்து பால் எடுத்துட்டு வர்றோம், அப்புறம் அது கூட இல்லாம எடக்கட்டலாம் எப்படிங்க நம்ம விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பால்ல தண்ணீர் கலப்படம்ங்கிறது மிக மிக ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு முறை தான். ஆனா நாம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இருந்து வரும்பொழுது இவ்வளவு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்குது, இவ்வளவு கொழுப்பற்ற திடப்பொருள் இருக்குன்னு சொல்லி அந்த பால் பத படுத்தப்பட்டு வரும்பொழுது அதுல சாதாரணமா தண்ணீர் சேர்க்கிறதுங்கிறதெல்லாம் இருக்காது. அதனால அதுல நம்மளுக்கு எந்த விதமான சந்தேகம் வேண்டியதில்லை. குறிப்பா பால் வந்து ஒரு திரவ நிலையில விற்பனை செய்யும் பொழுது அந்த பால்ல வந்து சான்சஸ் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா வந்து பால்ல வந்து கஞ்சி அதாவது மாவு பொருள் சேர்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு எளிய ஒரு ஆய்வு என்னன்னா டெஸ்ட் என்னன்னா நீங்க வந்து 5 மில்லி அந்த பாலை எடுத்துக்கிட்டு 1 மில்லி 5% அயோடினை கலந்தீங்கன்னா அந்த அயோடின் வந்து நீல நிறமா அந்த பால் மாறுச்சுன்னா அதுல வந்து கஞ்சி சேர்க்கப்பட்ட பால்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு தேவை வந்து 5% அயோடின். அடுத்தது இந்த பால்ல தண்ணீர் கலக்கிறத பொறுத்த வரைக்கும் பால் மானின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது வந்து சாதாரணமா விவசாயிகளும் வாங்கி வச்சுக்கலாம், யாரெல்லாம் பாலை நம்ம கொள்முதல் செய்யறோமோ அவங்களும் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து பால் மானிங்கிறது லாக்டோமீட்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதுதான் அந்த பாலில் தண்ணீரை கலப்படம் பண்ணுறதை கண்டுபிடிக்கிற ஒரு எளிய ஒரு ஒரு கருவி. இது வந்து பயன்படுத்துறது ரொம்ப எளிது. அதாவது சாதாரணமாக 100 மில்லி மாட்டுப்பால் எடுத்துட்டீங்கன்னா 88 மில்லி தண்ணீர் கண்டிப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன். அடுத்தது 100 மில்லி எருமை பால் எடுத்துட்டோம்னா அதில் வந்து 86 மில்லி தண்ணி இருக்கும். அப்போ இந்த 88 மில்லி தண்ணீர் இருக்கிற மாட்டுப்பால அந்த பால்மானி அந்த பாலை வந்து ஒரு இதில் எடுத்துக்கிட்டு ஒரு ஜாடியில் எடுத்துக்கிட்டு இந்த பால்மானியை உள்ள வச்சோம்னா அந்த பால்மானியில வந்து அதனுடைய ரீடிங் வந்து 26 to 28 காமிச்சதுன்னா அது வந்து நல்ல பால், தண்ணீர் சேர்க்கப்படாத பால் அர்த்தம். அதுல வந்து 88% தண்ணீர் இருக்கும். இதே எருமை பால் எடுத்துட்டோம்னா 86 ml தண்ணி இருக்குது, மீதி 14% வந்து திடப்பொருட்கள் இருக்குதுன்னா அதுல வந்து பால்மானி வந்து 30 to 32 காமிக்கும். இது வந்து சாதாரணமா தண்ணீர் கலக்கப்படாத பால்ல 26 மேல இருக்கணும். 26 to 32 வரைக்கும் இருந்ததுன்னா பால்மானி அளவு அதுல தண்ணீர் சேர்க்கலன்னு அர்த்தம். ஆனா தண்ணீர் கலந்திருந்தாங்கன்னா அந்த பால்மானியில வந்து அதனுடைய ரீடிங் அதனுடைய அளவு வந்து 26 கீழே காமிக்கும். அப்படின்னா அந்த 26 கீழே இருந்ததுன்னா பால்மானியுடைய அளவு கண்டிப்பா தண்ணீர் சேர்க்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அதனால பால்மானி 1 இருந்தா போதும், நீங்க எளிதா வந்து தண்ணீரில் இருக்கிற கலப்படத்தை கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பால்ல வந்து எவ்வளவு கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இந்த கொழுப்பு சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 90% கந்தக அமிலத்தை எடுத்துக்கிட்டு அதுல 10.75 மில்லி பாலை கலந்து அமைல் ஆல்கஹால் ஒரு மில்லியை கலந்து அதை நம்ம கலக்கி சென்ட்ரிஃபியூஜன் சொல்ற இதுல வச்சு சுத்தும் பொழுது 5 நிமிஷம் கழிச்சு அந்த கொழுப்பு தனியா பிரியும். அந்த கொழுப்பு எவ்வளவு சதவீதங்க நேரடியாகவே நம்ம வந்து பார்த்த முடியும். சாதாரணமா இந்த எலக்ட்ரானிக் மில்க் டெஸ்டர்னு சொல்லி ஒன்னு இருக்கு, இப்ப எல்லா நிறுவனங்கள்லயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பால் கொள்முதல் பண்றவங்களும் இந்த எலக்ட்ரானிக் மில்க் டெஸ்ட் வச்சிருக்காங்க. இது ரொம்ப எளிது. ஒரு சொட்டு பால்ல வந்து எவ்வளவு கொழுப்பு இருக்குது, எவ்வளவு கொழுப்பற்ற திடப்பொருள் இருக்குது, தண்ணீர் சேர்க்கப்பட்டிருக்குதாங்கிறதெல்லாம் ரொம்ப எளிதா அது வந்து சொல்லிடும். அதனால இந்த பால்ல வந்து கலப்படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த முறைகள் இந்த விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இது மட்டும் இல்லாம எங்களுடைய ஆய்வகத்துல எங்க கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி சரவணம்பட்டியில வந்து எங்க ஆய்வகத்துல வந்து ஒரு 30 வகையான பாலில் கலப்படம் செய்யக்கூடிய பொருட்களை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிட் வச்சிருக்கோம், ஒரு சாதனம். அதனால விவசாயிகள் பாலை கொண்டு வந்தாங்கன்னா நாங்க அது கலந்து இதுல ஏதாவது இருக்காங்கிறத நாங்க எளிதா பார்த்து சொல்லிட முடியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன சோதனை, அந்த மாதிரி ஒரு வசதி கூட எங்க ஆய்வகத்துல இருக்கு. விவசாயிகள் அதை கூட பயன்படுத்திக்கலாம், நுகர்வோர்கள் கூட பயன்படுத்திக்கலாம்.
கலப்படத்தை கண்டறியக்கூடிய ஆய்வகம் வந்து நம்ம பல்கலைக்கழகத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனா 30 வகையில கலப்படம் செய்யப்படலாம்ங்கிறது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது. சரி, இப்ப பாலோட அடுத்த நிலை வந்து தயிர். இப்ப சந்தையில நிறைய பாக்கெட் தயிர் இருக்கு, கப் தயிர் இருக்குது. அது வாங்கிட்டு வந்தா புளிக்கவே செய்யாது, நல்ல டேஸ்டா வேற இருக்குது. நம்ம வீட்டுல உரை ஊத்தும் போது சீக்கிரமே தயிர் புளிச்சு போகுது. இதுல ஏதாவது கலப்படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்ல உண்மையிலேயே அதை நம்ம எடுத்துக்கலாமா? நல்லதா, அதை பத்தி சொல்லுங்க.
தயிர் அப்படிங்கறது வந்து பாலை வந்து காய்ச்சி சூடாக்கி ஒரு வெதுவெதுப்பான சூழ்நிலையில 37 degrees Celsius வெப்பத்துல வந்து அந்த பால் இருக்கிற லாக்டோஸ லாக்டிக் அமிலமா மாத்தக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து சேர்ப்போம். இப்ப நம்ம உரமோருங்கிறது ஒண்ணும் இல்ல, அந்த உரமோர்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து நம்ம சேர்ப்போம். இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள். இவை என்ன பண்ணுனா அந்த 37 degrees Celsiusல நாம அந்த பால் குளர சேர்த்தும் பொழுது அது வந்து வளர்ந்து அதனுடைய செயல்திறன் அதிகரித்து அந்த லாக்டோஸ் வந்து லாக்டிக் அமிலமா மாறும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துல சாதாரணமா அந்த லாக்டோஸ் லாக்டிக் அமிலமா மாறி பால் வந்து உரையாயிரும், உறைந்து தயிரா மாறிடும். இதுல நம்ம வீட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய உரைமோர் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வகையான நுண்ணுயிரிகள் இருக்கும், அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்கும். எவ்வளவு நேரத்துல அது தயிரா மாத்துது, துர்வாடையெல்லாம் கூட சில நேரம் வர்றது நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு நாள் 2 நாட்களுக்கு அப்புறம் நீங்க அந்த தயிர மோரை பயன்படுத்தும் போது பயங்கரமான துர்வாடையெல்லாம் வரும், என்னதான் அது லாக்டிக் அமிலமா இருந்தா கூட. ஆனா நீங்க வந்து இந்த தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தயிரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பாலை தயிராக மாற்றக்கூடிய நுண்ணுயிரிகளை ஆய்வகத்தில் உற்பத்தி செய்து அந்த நுண்ணுயிர் கலவையை அந்த வெதுவெதுப்பான பாலில் சேர்ப்பாங்க. அப்போ நுண்ணுயிரிகள் ஒரு குறிப்பிட்ட நல்ல நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை மட்டுமே அவங்க பயன்படுத்துவாங்க. அதனாலதான் அந்த தயிர் வந்து ரொம்ப சுவையாகவும் கெடாமலும் இருக்கும். ஆனா அந்த தயிரவே நீங்க எடுத்து பல நாட்கள் நம்ம வீடுகளில் வைக்கும் பொழுது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கரண்டிகள், நம்ம பாத்திரங்கள், கைகளை ஏதாவது நம்ம தெரியாமல் அந்த பாலுக்கு தொட்டுட்டோம்னாலோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய இந்த உபகரணங்கள் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் உள்ள சேரும் பொழுது அந்த நுண்ணுயிர்கள்ல வந்து மற்ற நுண்ணுயிர்களும் சேரும் பொழுது பால் தயிர் ஆகும். ஆனா அந்த தயிர் அவ்வளவு ஒரு சுவையாகவும் பல நாட்களும் தயிராகவும் இருக்காது, துர்வாடைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சாதாரணமா ஆவின்ல விற்கக்கூடிய தயிரும் மற்ற நிறுவனங்களில் விற்பனை செய்யக்கூடிய தயிரும் கண்டிப்பாக நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை ஆய்வகத்தில் உற்பத்தி செஞ்சு அதை போட்டு தான் வந்து தயிரா மாத்தி அவங்க விற்பனை செய்யறாங்க. அதனால இதுல வந்து பொதுமக்களிடையே எந்த விதமான ஒரு குழப்பமும் வேண்டியதில்லை. அது மிக நல்ல தயிர் தான். அந்த தயிரை தாராளமா நம்ம பயன்படுத்தலாம். அந்த தயிர் ஏன் கெட்டு போறது இல்லைன்னா அதுல நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள், தயிரா மாற்றக்கூடிய நுண்ணுயிரிகள், மனித உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான நுண்ணுயிரிகள் மட்டும்தான் சேர்க்கப்படுது. ஆனா வீட்டுல வந்து எதிர்பாராம நம்ம கரண்டிலேயோ தண்ணி அல்லது சுற்றுப்புற சூழல் அந்த காத்தல் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளும் சேரும் பொழுது தயிர் சுவையா இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள். ஆனா அதுக்கப்புறம் நீங்க அது கெட்டு போறதும் மிகவும் புளித்து போறது துர்வாடை வீசக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம பார்க்கலாம். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சில பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உரைமோரை ஊத்திட்டு அந்த கரண்டியில கலக்காம என்ன பண்ணுவாங்கன்னா விரல்ல ஒரு கலக்குவாங்க. சாதாரண அந்த விரல் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்லாம் போகும். என்னுடைய தாய் கூட என்னோட அம்மா அடிக்கடி அது பண்ணுவாங்க. அவங்க வந்து மிகவும் வயதானவங்க. அவங்களுக்கு இதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியாது. நான் என் குழந்தைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் இதை கற்றுக் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து எங்க அம்மா வந்து அது பண்ணும் பொழுது அம்மா தான் பாலை உர ஊத்துவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமா போயிடும். ஏன்னா அதுக்காக ஒரு கரண்டி எடுத்து பண்ணி அந்த கரண்டியை கழுவணும். அதனால கொஞ்சம் உரைமோர் ஊத்திட்டு விரல் இது பண்ணிட்டு ஒரு தட்டத்தை வச்சு மூடிடுவாங்க. பல தடவை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதனுடைய இது புரியறது இல்ல. அதனால என்ன பண்றேன்னா வீட்டுல நான் வந்து இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யறதோ ஆவின் தயிரை வாங்கிட்டு வந்து எப்போ அது ரொம்ப அந்த துர்நாற்றம் அந்த வாடை பிடிக்காத தயிரா மாறுதோ அப்ப வந்து அதை கொண்டு வந்து அந்த கலவையை பயன்படுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நல்ல தயிர் வீட்டுல கிடைக்குது. அதனால இது நம்ம எப்படி அந்த உரைமோரை பயன்படுத்துறோம், தயிரா மாத்துறோம், அந்த தயிரை எப்படி பாதுகாக்கிறோம், அது எல்லாமே இருக்குது. அந்த தயிருடைய சுவைக்கும் அதனுடைய தன்மைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இதுக்கு எல்லாமே அதான் வந்து முக்கியம்.
வீட்டுல தொடர்ந்து ஒரே தயிரை வந்து ஒரே ஊத்துறதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க உங்க அம்மா சொன்னீங்க. பொதுவா வயதானவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கைனால உரை ஊத்தணும், ஸ்பூன்ல சாப்பிடுறதுக்கும் கைனால ஊட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்க டாக்டர். இப்ப அடுத்தது நம்ம பால் காய்ச்சும் போது சமயங்களில் கெட்டு போயிடும். தண்ணி தனியா அந்த திரி திரியாவே இருக்கும். அந்த இதை வந்து சில பேர் உரை ஊத்துவாங்க. தண்ணிய வந்து வெளியே ஊத்திட்டு அந்த தெரிஞ்சு போன பாலை வந்து உரை மோருக்கு எடுத்துக்குவாங்க. அப்படி உபயோகப்படுத்தலாமா?
பால் காய்ச்சும் பொழுது தெரிஞ்சு போயிடுச்சுனாலே அதுல நுண்ணுயிரிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அந்த பாலை பொறுத்த வரைக்கும் அந்த பால் தெரிஞ்சிருச்சுன்னா காய்ச்சும் பொழுது அந்த பாலை கண்டிப்பா உரை ஊத்தி தயிரா மாத்துறதுக்கோ இல்ல மற்ற பால் பொருட்கள் உற்பத்தி செய்யறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதுல எந்த நுண்ணுயிரிகள் போயிருக்கு, ஏதாவது நோய் உண்டாக்கக்கூடிய தொற்று வியாதிகள் உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் கூட இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒரு பால் காய்ச்சும் பொழுது திரிந்து போய்விட்டால் கண்டிப்பா அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது.
சரி, இப்ப தயிரோட அடுத்த நிலை நெய்க்கு வரலாம். இப்ப எப்படின்னா வெண்ணெய் எடுத்துதான் நம்ம வந்து நெய் காய்ச்சிரும். காய்ச்சாத பாலை கூட நல்ல மிக்சியில போட்டு அடிச்சு அந்த கிரீமை எடுத்து கூட நம்ம நெய்யை உண்டாக்கணும். இந்த ரெண்டுக்கு ஏதாவது அடிப்படையில வித்தியாசங்கள் இருக்குதுங்களா?
நம்ம பொதுவா வீட்டுல வந்து பாலை வந்து காய்ச்சி உரை ஊத்தி தயிரா மாத்தி அதை வந்து நம்ம கடைந்து வெண்ணெய் தனியா பிரிச்சு எடுத்து மோரா நம்ம பண்றது இயற்கை. இது வந்து ஒரு சிறிய அளவுல செய்யறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க வந்து ஒரு பெரிய வணிக ரீதியில ஒரு கமர்ஷியலா வந்து வெண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடியது. இப்ப ஊத்துக்குழி எல்லாம் வந்து வெண்ணெய்க்கு ரொம்ப பிரபலமான ஒரு இடம். அங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பாலை கறந்து காய்ச்சதுக்கு முன்னாடியே அந்த பச்சை பாலை வந்து கடைவாங்க. கிரீம் செப்பரேட்டர்னு வச்சு கடைஞ்சு அது இருக்கிற வெண்ணெய் எடுத்துருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு 5% கொழுப்பு இருக்குதுன்னா 5% கொழுப்பும் உங்களால் அந்த கிரீம் செப்பரேட்டர் வச்சு எடுத்துட முடியாது. 0.5% அந்த பாலில் இருக்கும், மீதி கொழுப்பு பூரா கடைஞ்சி எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இதுக்கு பேர் கிரீம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இதை வந்து புளிக்க வைப்பாங்க. இதை புளிக்க வைக்கிறதுனா ஒன்றும் இல்லை, 2-3 நாள் குளிர்ந்த சூழ்நிலை வச்சுட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து புளிச்சிரும். அதை எடுத்து பட்டர் சேர்னர்னு சொல்லுவாங்க. அதாவது வெண்ணெய் கடையும் ஒரு இயந்திரம், அதுல போட்டு சுத்துவாங்க. சுத்தும் பொழுது என்ன ஆகுனா அந்த கிரீம் இருக்கிற தண்ணீர் எல்லாம் வெளியில வந்துடும். அந்த கிரீம் வந்து வெண்ணெயா மாறும். அப்ப வந்து அந்த வெண்ணெய் ரொம்ப திரண்டு போய் நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இப்ப ஊத்துக்குழி வெண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊத்துக்குழி வெண்ணெயுடைய சிறப்பே என்னன்னா வெண்ணெயை வெளியில் வைக்கலாம், உருகாது, கெட்டியாக இருக்கும். ஊத்துக்குழி வெண்ணெயை நீங்க நெய்யா காய்ச்சினீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நறுமணம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சுவை இருக்கு, அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமா இருக்கு. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா அந்த கிராமங்கள்ல குறிப்பா ஊத்துக்குழியை அதை சுற்றியுள்ள கிராமங்கள்ல காங்கேயம் இன மாடுகளை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாடுகளை வந்து நீங்க கொழுக்கட்டை பில்னு சொல்லி ஒன்று இருக்கு, இது வந்து இயற்கையாக வளரக்கூடிய ஒரு புல், அதை உண்டு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் குறிப்பா வந்து இந்த நெல்லை வந்து அரைத்து அரிசியாக மாற்றும் ஆலைகள் இருக்கு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி தவிடு, அந்த அரிசி தவிடுக்கும் இந்த கொழுக்கட்டை பில்லுக்கும் ஒரு தனிச்சிறப்பு. அதுபோக பருத்தி விளைவித்து அந்த பருத்தி கொட்டையை ஊற வைத்து ஆட்டி போடும் பொழுது இது எல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து அந்த ஊத்துக்குழி வெண்ணெய்க்கேன்னு சொல்லி அந்த காங்கேயம் இனம் காளையுடைய பால் தயிரா மாற்று பாலை வந்து எடுத்து கிரீமா மாத்தி அப்போ அந்த ஊத்துக்குழி வெண்ணெய்க்கு இருக்கிற அந்த நறுமணமும் சுவையும் மற்ற தன்மைகளும் எல்லாமே வந்து அந்த மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தை பொறுத்து அமையுது. அதான் வந்து அந்த ஊத்துக்குள்ளியுடைய சிறப்பு. அதனால வணிக ரீதியில செய்யும் பொழுது நீங்க பாலை வெண்ணையாமா தயிரா பாத்தி அது பண்றதை விட நீங்க பெரிய அளவில் பண்ணும்பொழுது கிரீமை எடுத்து புளிக்க வச்சு வெண்ணையா மாத்திரம் தான் மிகச்சிறந்த முறை. அதான் நடைமுறையிலும் இருக்கு. அதான் வந்து நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க.
நிறைய விஷயங்கள் நம்ம சந்தேகங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க டாக்டர். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, சந்தையில பால் வந்த மாதிரியே தினமும் ஒரு நெய் மார்க்கெட்ல வந்திருக்குது. மணல் மணலா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை காமிக்கும் போதே நமக்கு அது சாப்பிடணும் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டுது. உண்மையிலேயே உண்மையான நெய் எப்படி இருக்கும், எத்தனை நாளைக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும்? நெய்யை உருக்கி சாப்பிடணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நல்ல நெய் எத்தனை நாளைக்கு கெடாமல் இருக்கும்? நெய்யை பாதுகாக்கக்கூடிய முறைகள் என்ன? பால்ல இருந்து பெறக்கூடிய பொருட்கள் தானே இதெல்லாம்.
அதாவது நம்ம பண்டைய காலம் தொட்டே நீங்க பாலை வந்து தயிரா மாற்றி வெண்ணெய் எடுத்து நெய்யை வந்து நம்ம பயன்படுத்துறது, குறிப்பா வந்து நம்ம அந்த பருப்பு சாதத்திற்கு நெய் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இது. இந்த நெய்யை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 100 லிட்டர் பால் எடுத்துட்டோம்னா, மாட்டுப்பால் ஒரு 100 லிட்டர் பால் எடுத்துட்டோம்னா, அதுல வந்து 4.7 கிலோ வெண்ணெய் கிடைக்கும். 100 லிட்டர் மாட்டுப்பால்ல 4.7 கிலோ வெண்ணெய், 100 லிட்டர் எருமைப்பால்ல வந்து 7.2 கிலோ வெண்ணெய் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப 100 லிட்டர் பாலை எடுத்து வெண்ணெயா மாத்தி இல்ல கிரீமா மாத்தி நெய்யா மாத்தும் பொழுது 100 லிட்டர் பால்ல 3.8 கிலோ நெய் கிடைக்கும். மாட்டுப்பால்ல 100 லிட்டருக்கு 3.8 கிலோ நெய். அதே 100 லிட்டர் எருமைப்பால் எடுத்துட்டீங்கன்னா 5.7 கிலோ நெய் கிடைக்கும். இது வந்து ஒரு பால் இருந்து எவ்வளவு நெய் கிடைக்குதுங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு தகவல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெண்ணெயை நெய்யா உருக்கும் பொழுது அந்த நெய் வந்து திரண்டு வந்து மேல வந்து உங்களுக்கு கிரெயின்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி வரும். அதுக்குன்னு ஒரு தனியா விலையும் இருக்குது, அதுக்குடைய தரம் வேற. அது இயற்கையா நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாட்டுடைய தன்மை, அதனுடைய இனம், அது என்ன இனத்தை சேர்ந்தது, அதனுடைய வயது, அதை பொறுத்தெல்லாம் கூட மாறுபடும். ஆனா அந்த கிரெயின்ஸ் சொல்றது வந்து பொதுவா வணிக ரீதியில் அது இருந்தா மிக நல்ல நெய்ன்னு சொல்லி மக்களிடையே ஒரு கருத்து. ஆனா நெய்யை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. நெய்யில எல்லாமே இருக்கும், அந்த கிரெயின்ஸ் சொல்றதும் இருக்கும், கீழே அந்த அடியில வந்து இருக்கிற தெளி நெய்ன்னு சொல்லுவோம் அதுவும் இருக்கும். அடுத்தபடியா இந்த நெய்யை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, குளிர்சாதனத்துல வந்து வைக்கும் பொழுது ஒரு 18 மாதங்கள் நெய் வந்து கெடாமல் இருக்கும். சோ நெய்யை ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் 18 மாசம். 18 மாசம் போது 1.5 வருஷம் நீங்க குளிர்சாதன குளிர்ந்த சூழ்நிலை வைக்கலாம். நெய்யை வந்து சாதாரண அறை வெப்பத்தில் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் அறை வெப்பத்தில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நெய்யை கெடாமல் வச்சிருக்கலாம். வெண்ணெயை பொறுத்த வரைக்கும் நீங்க வெண்ணெய் வந்து குளிர்சாதன பெட்டியில தான் வைக்கணும், 2 மாதங்கள் வைக்கலாம். வெண்ணெயை 2 மாதங்கள் வைக்கலாம், நெய்யை வந்து சாதாரண வெப்பத்தில் 6 மாதங்கள் வைக்கலாம். அடுத்தபடியா இந்த நெய்யை பொறுத்த வரைக்கும் நீங்க நெய்யை வந்து உருக்கி எண்ணெய் பக்குவத்துல தான் நீங்க வந்து உணவுக்கு சேர்க்கணுங்கிறீங்க. அது வந்து ஆரோக்கியத்தோட அடிப்படையில ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் இல்லை. நீங்க நெய்யை வந்து ஒரு சுடு சாதத்துல போடும் பொழுது அது உருகிறது, அதனால அதை வந்து உருக்கி தான் சாப்பிடணுங்கிற விஷயங்கள்லாம் இல்லை. நீங்க நெய்யை வந்து இப்ப இருக்கிற அந்த நிலையிலேயே வந்து நீங்க அதை வந்து நீங்க சாதத்திற்கோ மற்ற உணவுக்கோ கலந்து சாதாரணமா பயன்படுத்தலாம். அதுல வந்து சத்துக்கள் அடிப்படையில் ஒரு பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை, அதைத்தான் நம்ம சொல்லணும். அடுத்தபடியா நீங்க வெண்ணெயிலிருந்து நெய் காய்ச்சும் பொழுது ஒன்று பார்த்துருப்பீங்க, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிள்ளையை சேர்க்கறது பார்த்துருப்பீங்க. இந்த கருவேப்பிள்ளை என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். அது வந்து என்ன பண்ணும்னா, சாதாரணமா வந்து எண்ணெய் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கெட்டு போகும், சிக்கு வாசம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரான்சிரிட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். அதில் 2 டைப் இருக்கு, ஆக்சிடேட்டிவ் ரான்சிரிட்டி, ஹைரோலைட்டிக் ரான்சிரிட்டின்னு 2 இருக்கு. ஸோ இந்த கொழுப்போ அல்லது எண்ணெய் கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஏதாவது சில இதை வந்து நம்ம சேர்க்கலாம். ஆனால் சாதாரணமாக நெய்யை பொறுத்த வரைக்கும் நெய்யில வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி எந்த விதமான பொருட்களையும் சேர்க்கப்படுவது இல்லை. ஆனா வீட்டுல வந்து நம்ம அந்த கருவேப்பிள்ளை சேர்க்கறதுங்கிறது வந்து தாராளமா பண்றாங்க. அது வந்து இயற்கையிலே நம்ம பண்ணிட்டு இருக்கிற முறை மிகச்சிறந்த முறை தான் அது. அந்த கருவேப்பிள்ளை சேர்க்கும் பொழுது அந்த நெய் கெடாமல் இருப்பது ஒன்னு இருக்கு. 2வது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கருவேப்பிள்ளையினால ஒரு நெய்க்கு ஒரு மனமும் கிடைக்கும், சுவையும் கிடைக்கும். அடுத்தது கருவேப்பிள்ளை இரும்புச்சத்து அதிகம். இந்த கருவேப்பிள்ளை அந்த அடி வண்டல் கூட நீங்க பாத்தீங்கன்னா நெய் காய்ச்சினதுக்கு அப்புறமா தெளிந்த நெய்யை எடுத்துக்கிட்டு அந்த அடியில் இருக்கிற அந்த வண்டல் வந்து சாதத்திற்கு பெஸ்ட் சாப்பிடக்கூடியது, உப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து கிராமங்கள்ல வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து என்னன்னா அதுல வந்து தாது சத்துக்கள் அதிகமா இருக்கும் அந்த நெய் அடி வண்டல்ல. அடுத்தது கருவேப்பிள்ளை இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு வந்து இரும்பு சத்து இருக்கு. அதனால அதை சாப்பிடுறதுனால சுவையும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல விஷயங்களை விஞ்ஞான அடிப்படை என்னன்னு தெரியாமலே உணவுகளை பாதுகாக்கவும், அதனுடைய சத்துக்களை அதிகப்படுத்தவும், மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பல வழிகளை வந்து அவங்க கையாண்டுட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க.
நல்லதுங்க டாக்டர். இவ்வளவு நேரம் பால்ல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எப்படி எப்படி கலப்படம் செய்யப்படுது, கலப்படத்தை கண்டறியக்கூடிய எளிய முறைகள், அப்புறம் பாலிலிருந்து பெறக்கூடிய தயிர் நெய், அதெல்லாம் கூட எப்படி நம்ம தரத்தை கண்டறியுது அப்படின்ட்டு ரொம்ப அருமையா விளக்கமா சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இதுவரை பால் மற்றும் பால் பொருட்களின் தரம் கண்டறிதல் பற்றி விளக்கியவர் கோவை சரவணம்பட்டி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நேயர்களே, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055, வெளியூர் நேயர்கள் 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 243-1055 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் நிகழ்ச்சிகளை எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.